இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலி எதற்காக இந்த ரேடியோ ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், உங்களை மாதிரியே நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் குவாரண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் நிறைய நெகட்டிவிட்டியை தான் நம்ம பார்க்க முடியுது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு குறை சொல்கிறது, இன்னொருத்தவங்க கிட்ட சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த காலக்கட்டத்தை பயனுள்ள வகையில் நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதோட விளைவு தான் இந்த ரேடியோ ஒர்க் ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது ஏன் இவ்வளோ லேட்டாக ஆரம்பிச்சது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ஸ்கிரிப்டிங் அது இதுன்னு போயிட்டு இருந்தது. அண்ட் அது மட்டுமல்ல, கொஞ்சம் லேட்டாக தான் ஞானோதயம் வந்துச்சு, அதையும் ஒத்துக்கிறதுல எந்த விதமான தப்புன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான ஒரு ரேடியோ ஒர்க் ஷாப் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க. உங்கள் எல்லோருக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இது ஃபஸ்ட்டு செஷன். இந்த ஃபஸ்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேடியோ பற்றின ஒரு அவுட்லைன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரேடியோங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டூல். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த குவாரண்டைன் காலகட்டத்தில் எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரேடியோ கேட்குறவங்களுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டூ இன்டர்நெட் டிவி ஆக்சஸ் பண்ணுறதை விட ரேடியோ ஆக்சஸ் பண்ணுறவங்க இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 82% அப்படிங்கிற அளவுக்கு ரேடியோ ஆக்சஸ் பண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இருக்கிறதா இப்போது சமீபத்திய ரிசர்ச் சொல்லுது. இது ரேடியோ சிட்டி மட்டுமல்ல, எல்லா ரேடியோ ஸ்டேஷனும் கேட்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எதற்காக இந்த நம்பர்ஸை நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், என்னென்னா ரேடியோ அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சு இல்லை அழியப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரேடியோங்கிற மீடியமுக்கு ஒரு எண்டு காடே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த மீடியம் வந்து இந்தியாவில் ஸ்டெப்புனானது 1920s 1920களில் வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கே ரேடியோ ஸ்டேஷன்ஸ் வந்து, அதற்கு பிறகு அந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸை அவங்க ஒரு சில காரணங்களால் தடை செய்து திரும்ப அவங்களே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கொண்டுட்டு வந்து, அதாவது பிபிசியுடைய இந்திய ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து, அதற்கு பிறகு தான் அது சுதந்திரத்திற்கு பிறகு ஆல் இண்டியா ரேடியோவாக மாறுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் புரட்சியில் ஈடுபட்டவர்கள் வந்து ரேடியோ, ஹாம் ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் இப்போது சமீபத்தில் ஹீரோ படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அர்ஜுன் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சனல் ரேடியோக்களை பயன்படுத்துகிற முறையும் இருந்திருக்குது. ரேடியோ வந்து என்றைக்குமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ரேடியோங்கிறது ஃப்ரீ. ரேடியோவுக்கு நீங்கள் வந்து காசு கட்ட வேண்டியது இல்லை. ரேடியோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மீடியம் மக்கள்கிட்டேருந்து எந்த விதமான காசு வாங்காமல் இருக்குது. அப்படின்னா டிஜிட்டல் கூட இருக்குது, ஏன்னா இல்லை டிஜிட்டலில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்துருக்குது. ஜாயின் பண்ணலாம், சில யூடியூப் சேனல்ஸ்க்கு நீங்கள் பணம் கட்டலாம், நீங்கள் வந்து அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷனும் ரேடியோ கேட்குற மக்கள்கிட்டேருந்து அவங்க அவங்களுடைய சர்வைவலுக்காக காசு வாங்கினதே இல்லை. ஸோ இந்த ஒரு வகையில் ரேடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ மீடியம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ரேடியோ வந்து உங்களுடைய நேரத்தை கில் பண்ணாது. அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இன்வால்வ் ஆக முடியும்னா அதற்கு பெஸ்ட் வந்து ரேடியோ தான். ஒரு டெய்லர் வந்து துணி தச்சுக்கிட்டே ரேடியோ கேட்க முடியும், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீட்டில் சமைச்சிட்ருக்கிற ஒரு அம்மா வந்து சமைச்சிக்கிட்டே ரேடியோ கேட்க முடியும். அதுவே அவங்க டிவி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கவனம் முழுக்க அவங்களுடைய கண் பார்வை மட்டுமல்ல, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய ஒட்டுமொத்த கவனமுமே அந்த டிவியை நோக்கி போகணும். பட் ரேடியோவுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம். அதாவது என்னென்னா, ரேடியோ உங்களுடைய வேலையை கெடுக்காது, அதே நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ இது ரேடியோவை எல்லோரும் விரும்பி கேட்கறதுக்கான இரண்டாவது மிக முக்கியமான காரணம். மூணாவது, ரேடியோங்கிறது ஒரு 1-to-1 மீடியம். அது என்ன 1-to-1 மீடியம்? இப்போ நம்ம ஒரு ரேடியோவில் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேச முடியாது. இது வந்து ரேடியோடைய ஃபஸ்ட்டு பேசிக் பாடம்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம ரேடியோ ஸ்டேஷனை 1 கோடி பேர் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னாலும், நாம் ஒரு ஆர்ஜேவா ஸ்டுடியோவில் உட்காந்து பேசும்போது நாம் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசுகிறோம். அதாவது இது ஒரு நபர் கூட நம்ம பேசுகிறத 1 கோடி பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் ரேடியோடைய பேசிக் அல்காரிதமே. ரேடியோ எப்போதுமே பர்சனல் மீடியம். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சோகமாக மனசுடைஞ்சு உட்காந்துருக்கும்போது ரேடியோவில் கேட்குற ஒரு குரல் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு என்ன ஆறுதல் சொல்லுவாரோ அந்த ஆறுதலை சொல்லலாம். எங்கேயோ ஒரு லோன்லியாக ஒரு டிரைவ், ஒரு லாங் டிரைவ் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ப்ளே பண்ணி உன் கூட நானும் சேர்ந்து டிராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை ரேடியோ கொடுக்கலாம். ஒரு பிஸியான டேயில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது அந்த டேக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ், நீங்கள் படிக்க வேண்டிய நியூஸ், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ, நாட்டில் இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஸோ ரேடியோ எப்போதுமே வந்து என்னென்னா ஒரு ஆத்தன்டிக் மீடியமாக இருந்திருக்கு. அந்த ஆத்தன்டிசிட்டிங்கிறது வந்து ரேடியோடைய ஒரு மிகப்பெரிய பலம். அது வந்து ரேடியோடைய க்ரெடிபிலிட்டியும் கூட. இப்போ வாட்ஸ்அப்லாம் நீங்கள் நிறைய வதந்திகள் பார்க்குறீங்க, அந்த வதந்திகளை வச்சு மட்டுமே வீடியோ பண்ணக்கூடிய எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பெரிய ரிசர்ச் இல்லாமல் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது, ஃபார்வேர்டு மெசேஜ்களில் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் வச்சு கான்ஸ்பிரசிகளை அள்ளிவிடக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் டிஜிட்டல் மீடியமில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஃபேம் கூட உருவாகிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. ரேடியோவில் க்ரெடிபிலிட்டி மேட்டர்ஸ். ஏன்னா ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டிங் இருக்குது. அதாவது கண்டினியூஸாக நீங்கள் ரேடியோவில் பகிரக்கூடிய தகவல்கள் வந்து சரியாக தவறா அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பித்து, ரேடியோவில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாக இல்லைன்னா உங்களை தீவிரமாக கண்காணித்து நீங்கள் தவறான தகவலை பகிர்ந்துட்டீங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்கும் ஒரு டீம் இருக்கும், உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் வெளியில் வந்து ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ டிஜிட்டலில் ஒரு போஸ்ட் போடுறாங்க, அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்னாலும் கூட அந்த கிரியேட்டர் அதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா அப்படிங்கிறது அந்த கிரியேட்டரோட சாய்ஸ். ஆனால் ரேடியோவில் அப்படி இருக்க முடியாது. கண்டிப்பாக நாம் அவங்களுக்கான பதிலை சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரேடியோவில் இந்த க்ரெடிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னொன்று, ரேடியோங்கிறது ஒரு லோக்கல் மீடியம். இப்போது நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான வீடியோவா, அல்லது ஒட்டுமொத்த குளோப்கான வீடியோ, யூனிவர்சல்கான வீடியோவாக தான் நம்ம வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. ரேடியோங்கிறது ஒரு லோக்கல் மீடியம். அதனால தான் இப்போ சென்னையில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதே நிறுவனத்துக்கு மதுரையில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதே நிறுவனத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஏன் அவங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்டேஷன் திறக்கணும்? இப்போ நம்ம சென்னையில் போகிற அதே நிகழ்ச்சியை அவங்க கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் போடலாமே அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் போட மாட்டாங்கன்னா ரேடியோங்கிறது ஒரு லோக்கல் மீடியம். அந்த ஊரில் என்ன நடக்குது, அந்த ஊருடைய மொழி என்ன, அந்த ஊருடைய வட்டார வழக்கு என்ன, அந்த ஊருக்கான அன்னைக்கான அப்டேட் என்ன. இப்போ மதுரையில் ஒரு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு டிராஃபிக் பில்டாக இருக்குன்னா அதை சொல்கிறதுக்கு மதுரை ஜாக்கால தான் முடியும். நம்ம சென்னையில் உட்காந்துட்டு நுங்கம்பாக்கம் சிக்னலில் எவ்வளோ டிராஃபிக் பில்டப் ஆயிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது மதுரைக்காரங்களுக்கு எந்த விதத்துலையும் பயனளிக்காது. அதனால தான் சென்னையில் ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்கக்கூடிய ரேடியோ சிட்டி, மதுரையிலையும் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இல்லைன்னா இங்கேருந்து அவங்க சப்ஸ்டேஷன் மாதிரி போட்டு இங்கேருந்து அங்கே சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட்டர் போட்டு அவங்க அதே ரேடியோ ஸ்டேஷனை ரன் பண்ணலாம். இன்னொரு ரேடியோ ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் கட் ஆகும், அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ்க்கான செலவுகள் கட் ஆகும். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி எதற்காக இப்படி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அவங்க வந்து ஒவ்வொரு ஊருக்கும் தொடங்குறாங்கன்னா, ரேடியோங்கிறது ஒரு லோக்கல் மீடியம். ஸோ இந்த ஒரு காரணமும் ரேடியோவை மக்கள் இன்று வரை நேசிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரி ரேடியோவில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. எதற்காக நான் வந்து ரேடியோவை வந்து டிஜிட்டலோட கம்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே இந்த ஃபஸ்ட்டு செஷன்லேயும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எமர்ஜான அந்த வேகத்தினால இன்றைக்கி ரேடியோ வந்து சற்று என்ன சொல்கிறது, டல்லான மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. உண்மைதான், டிஜிட்டலுடைய க்ரோத் அதிகம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் ரேடியோவுக்கு அது எந்த விதத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது ஆனால் இல்லை. அதாவது டிவியாக இருக்கட்டும், பிரிண்டாக இருக்கட்டும், இவங்களுடைய க்ரோத்திலேருந்து ஒரு சில பர்சன்டேஜை கைப்பற்றி டிஜிட்டல் வளர்ந்துருக்குது. மிகப்பெரிய வளர்ச்சி, அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் ரேடியோடைய வளர்ச்சி என்பது எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை. ரேடியோ மிகப்பெரிய அளவில் வளரவும் இல்லை, அதே நேரத்தில் கீழே போகவும் இல்லை. ரேடியோக்கான அந்த ஸ்டாட்டிக் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, மக்கள் மூமெண்ட்டில் இருக்கிறது அதிகமாகிக்கிட்டே போகுது. அதாவது ரோட்டில் எப்போ பார்த்தோனாலும் நம்ம டிராஃபிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ டிராஃபிக்கை பார்க்குறோன்னா என்ன அர்த்தம், மக்கள் அதிகமாக மூமெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். மக்கள் அதிகமாக மூமெண்ட்டில் இருக்க இருக்க அவங்க மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது கேட்குறதுக்கான சோர்ஸாக ரேடியோ இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு சில பேர் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறாங்க, சிடிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதெல்லாம் காலங்காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஸ்டில் ரேடியோ கேட்கக்கூடியவர்கள் தான் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸில் அதிகம் அப்படிங்கிறது தான் புள்ளி விவரங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேடியோ இண்டஸ்ட்ரியில், அதாவது இன்னமும் வளர்வதற்கும் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நுழையணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரேடியோவில் நுழையிறதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று திறமை, இன்னொன்று பொறுமை. திறமை ஏன் முக்கியம் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். ரேடியோன்னு இல்லை, எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறதா இருந்தாலும் திறமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பொறுமை ஏன் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒட்டு மொத்தமாக இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ரேடியோ ஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரேடியோ சிட்டி 91.1 இருந்து கடைசியாக போய் முடியக்கூடிய 106.4 வரைக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சிஸில் ரேடியோ ஸ்டேஷன் ஸ்ப்ளிட் ஆகியிருக்காங்க. இந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸில் வேலைக்கு நீங்கள் நுழைவதற்கு உங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ வந்து HCLல வந்து ஒரு 5000 பேரை ரெக்ரூட் பண்ணாங்க, TCSல வந்து ஒரு 3000 பேரை ரெக்ரூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த பல்க் ரெக்ரூட்மெண்ட், இந்த மாஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ரேடியோ ஸ்டேஷன்ஸில் நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு வேக்கன்சிக்காக நீங்கள் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஏன் அப்படி காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னாலே நமக்கு அந்த பொறுமை வந்துடும். என்னென்னா 10 ரேடியோ ஸ்டேஷனுக்கும் ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு 5 ஆர்ஜே இருந்தால் போதும். ஸோ 10 ரேடியோ ஸ்டேஷனுக்கும் சேர்த்து 50 ஆர்ஜேஸ் தான். இந்த 50 பேரில் ஒருத்தர் வேலையை விட்டு போனால் மட்டும்தான் புதுசாக ஒருத்தர் வர முடியும். அதற்கான சாத்தியம் அவர்னு அவர் வேலையை விட்டு போகணும், இல்லை அவர் ப்ரொமோஷனில் ஆர்ஜேவாக இருந்தால் அவர் ப்ரொடியூசர் ஆகலாம், இல்லை ப்ரொடியூசராக இருந்தவர் ஒருத்தர் இபி ஆகலாம், இல்லை இபியாக இருந்த ஒருத்தர் பிடி ஆகலாம், பிடியாக இருந்த ஒருத்தர் நேஷனல் பிடி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹையரார்க்கியில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் நடந்ததுன்னா அந்த ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க அந்த வேலையை விட்டு போகணும். மேபி இப்படி கூட ஆகலாம், என்னென்னா ஒரு ஆர்ஜேவாக இருக்கிற ஒரு விஜயவாகலாம், விஜயவாக இருக்கிற ஒரு ஹீரோவாகலாம், ஹீரோவாக இருக்கிற ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டோட சிஎம் ஆகலாம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி, இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று நடந்ததுனா தான் ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும். அப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் கிரியேட் ஆகும். அந்த ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும் பொழுது ரேடியோக்குள்ளார ஒரு கெரியரை பில்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் அதுக்காக மோதுவாங்க. அட்லீஸ்ட் 1000 பேராவது மோதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 பேர் மோதும்போது அதில் நாம் எப்படி தனித்து தெரிகிறோம் அப்படிங்கிறது தான் அன்றைய நாளை டிசைட் பண்ண போகுது. ஸோ இது ரொம்ப சிம்பிள். அதாவது என்னென்னா இந்த மாதிரியான ரேடியோ ஒர்க் ஷாப்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுறது, அதாவது காசு கொடுத்து அட்டன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது எங்கேயாவது போயிட்டு நீங்கள் ரேடியோ செமினார்ஸ் அட்டன் பண்ணுறது, இல்லை இன்டர்வியூஸ் போகிறது, இது எல்லாமே என்னென்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறது. இப்போ கொரோனா வருது, கொரோனா வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ மாஸ்க் போடுறதுனால கொரோனா வராதுன்னு அர்த்தம் கிடையாது, கொரோனாலேருந்து நம்மளை நம்ம தற்காத்துக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே. நான் கூட பார்த்திங்கன்னா பெய்டு ஒர்க் ஷாப்ஸ் நடத்தியிருக்கேன் அகாடமி ஆஃப் ரேடியோ ஸ்டடீஸ் மாதிரியான கமர்ஷியல் நிறுவனங்கள், அதாவது ரேடியோ ஒர்க் ஷாப்பை வந்து கமர்ஷியலாக நடத்திட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களில் போயிட்டு நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். சகாயம் சார் வந்து மக்கள் பாதின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார், அதில் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் சொல்கிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆர்ஜே ஆகிடுவீங்க அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. ஏன் நம்பாதீங்கன்னு சொல்கிறேன்னா அதற்கான பின்புலம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். என்னென்னா இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் நடத்தக்கூடியவங்கள்ட்ட போய் கேட்டிங்கனாலே தெரியும், அவங்க ரேடியோ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களா இந்த மாதிரி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி தான் ரேடியோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்னா இல்லை என்பதாகத்தான் இருக்கும். சரி, அப்படின்னா எதுக்கு இந்த ஒர்க் ஷாப், சும்மா எல்லோரும் ஏமாத்துறதுக்காக நடத்துகிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எல்லோருக்குமே ஒரு நோபலான ரீசன் இருக்குது. அதாவது என்னென்னா எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் ஒரு களத்துக்கு போகிறதுக்கும் ஒரு ப்ரிப்ரேஷனோட களத்துக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போர் எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் நாம் தயாராக இருக்கணும். ஸோ இதெல்லாமே தயார்படுத்தக்கூடிய முயற்சி தான். இன்றைக்கி அகாடமி ஆஃப் ரேடியோ ஸ்டடீஸ்லேருந்து நிறைய ஆர்ஜேக்கள் உருவாகியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ், பெய்டு ஒர்க் ஷாப்ஸ் நடத்தக்கூடிய நபர்கள், அவங்கக்கிட்ட படித்தவங்க வந்து எக்யூப் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இமீடியட்டாக ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதன் மூலமாக மட்டுமே ஒருத்தங்களுக்கு இங்கே வேலை கிடைக்காது. இது உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறது. அதாவது நம்ம வந்து எப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கே தயாராகும் இல்லையா, அந்த மாதிரி தான். இன்றைக்கோ வரப்போகிற ஒரு பிரச்சனைக்காக இன்றைக்கி நம்ம ஒரு சேவிங்ஸ்னு சொல்லி ஒரு உண்டியலில் காசு போடுறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் உண்டியலில் காசு போடுறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் இந்த ஒர்க் ஷாப்பில் இந்த செஷன்ஸில் அடுத்தடுத்து கலந்துக்க போகிறவங்களும் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுனால மட்டும் உங்களுக்கு வேலை கிடைச்சிடாது, ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை இந்த ஒர்க் ஷாப் சொல்லலாம். அண்ட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், சென்னையுடைய மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேராவது குறைஞ்சபட்சம், நான் சொல்கிறது சென்னை, திருச்சி வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் காஞ்சிபுரம் வரைக்கும்லாம் இல்லை. ஸோ சென்னைங்கிறது சென்னை, சென்னையில் மட்டும் 1 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கோடி பேரில் 10 ரேடியோ ஸ்டேஷனுக்கும் சேர்த்து 50 ஆர்ஜே தான். ஸோ கோடியில் 50 பேருக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. ஆனால் சென்னையில் ஒரு 10 லட்சம் இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு 2 லட்சம் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் வெறும் 50 ஆர்ஜேக்கள் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 ஆர்ஜேக்கள் இருந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு 50 ஆர்ஜேக்கள் இருந்திருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த ஆனரில் போயிட்டு தன்னுடைய குரலை ஒட்டுமொத்த சென்னைக்குமாக ஒழித்த நபர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 1000 தான் அடங்கும். ஸோ அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா கோடியில் 1000 பேருக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்கள் 100,000 ஒருத்தங்களாக மாறுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, அந்த முயற்சிக்கு முதல்ல நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட நான் இந்த கூட்டத்துக்குள்ளார இருக்க விரும்பல, நான் அதுக்காக டாக்டர்ஸையோ இன்ஜினியர்ஸையோ கம்மியாக சொல்லலை, பட் ஸ்டில் சொல்ல வரேன் என்னென்னா நான் இந்த கூட்டத்துக்குள்ளார இருக்க விரும்பல, நான் அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வந்து நான் தனித்து தெரிய விரும்புகிறேங்கிற ஒரு முயற்சியின் அடிப்படையில் தான் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அட்டெம்ப்டே எடுத்திருக்கீங்க. ஸோ யூ ஆல் ஷுட் ஃபீல் ப்ரவுட் அண்ட் யூனிக். என்னென்னா நான் தனித்துவமானவன், நான் கூட்டத்தில் ஒருத்தன் கிடையாது, நான் என்னுடைய ஐடென்டிட்டியை தேடுறேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த ரேடியோ ஒர்க் ஷாப் அடுத்தடுத்த செஷன்ஸில் நம்ம சார் சந்திக்கலாம், நிறைய பேசலாம். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கேள்விகள் எது இருந்ததுனாலும் அதை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த செஷனில் அதற்கான விளக்கங்கள் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் இந்த முதல் செஷனுக்கு, உங்களுடைய ட்ரெமெண்டஸ் சப்போர்ட்டுக்கு. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே ராஜ்வேல் நாகராஜன், அலைஸ் லவ் குரு ஃப்ரம் ரேடியோ சிட்டி. தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி.